கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்த சேபா என்பவன் அழிக்கப்பட்டதை குறித்தும், யோவாவும் மற்றவர்களும் ராஜாவின் இடத்திற்கு போகும்படி எருசலேமிற்கு திரும்பியதை குறித்தும் 2 Samuel 20:22 பார்த்தோம். 20:23-26 பார்த்தால் யார் யார் என்னென்ன பொறுப்பு வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். 21:1 இஸ்ரவேலிலே உண்டான ஒரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். 2 Samuel 21:1 தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இந்த பஞ்சத்துக்காக கர்த்தர் கொடுக்கும் காரணம் ஒருவேளை வினோதமானதாய் தெரிந்தாலும் இங்கே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. வசனங்கள் 2-7 பாருங்கள். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராய சித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொண்டு போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டே. இது குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யோசுவாவின் காலத்திற்கு செல்ல வேண்டும். கிபியோனியர்கள் யோசுவாவை ஏமாற்றி யோசுவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று யோசுவா 9 அதிகாரத்திலே நாம் படித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருந்தார். ஆனால் அந்த நாட்களிலே உடன்படிக்கை என்று சொன்னால் அது மாறாத, மாற்றப்பட முடியாத ஒன்றாய் இருந்தது. எந்த 2 பேர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் 2 பேரும் அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டியதை செய்வார்கள். இன்றைக்கு பத்திரங்களிலே எழுதுகிற எழுத்து போல அல்ல. அன்று அது மாற்றப்பட முடியாத பிரமாணமாயிருந்தது. இன்று எத்தனையோ உடன்படிக்கைக்காக இவ்வளவோ செலவு செய்து எங்கெங்கோ கூடி உடன்படிக்கைகளிலே கையெழுத்திட்டாலும் மிக துரிதமாக 2 பக்கத்தில் உள்ளவர்களும் அதை தூர எரிந்துவிட்டு செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது அதனுடைய வார்த்தை அத்தனை முக்கியமானதாகவும் உண்மை உள்ளதாயும் இருக்க வேண்டும். அங்கே கிபியோனியர்கள் ஏமாற்றினாலும் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டாய்விட்டது. எனவே யாரானாலும் சரி, உடன்படிக்கையை காத்து நடக்க வேண்டும். ஆனால் சவுல் அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டான். சவுலினுடைய அந்த செயலை சரி செய்யும்படியாக தாவீது முற்பட்டார். அதிலே வெற்றி கண்டார். ஆனாலும் அந்த நாணயத்தின் அடுத்த பகுதி ஆர்வம் தரக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் சவுலை மறந்து போகவில்லை. ஏனென்றால் சவுல் இஸ்ரவேல் ஜனங்களின் பிரதிநிதியாகத்தான் அரசனாக இருந்தான். ஆனால் கிபியோனியர்களோடு இஸ்ரவேல் செய்த உடன்படிக்கையை முறித்துவிட்டான். இஸ்ரவேலர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தபடினாலே அதற்கான தண்டனையையும் அவர்கள் அனுபவித்தாக வேண்டும். எனவே தேவன் நியாய தீர்ப்பான 3 ஆண்டு பஞ்சத்தை தேசத்தின் மேலே அனுப்பினார். இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எந்த ஒரு குறிப்பிட்ட தேசமும் கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்பட முடியாத ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு தேசமும் பூரணமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்று நாம் கூற முடியாது. என்றாலும் எந்தெந்த தேசங்களோடு தேவன் செயல்பட வேண்டுமோ அவர் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். தேசங்களையும் அவர் நியாயம் தீர்க்கிறார். சில காரியங்களுக்கு அந்த தேசத்தை அவர் பொறுப்புள்ளவராய் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அப்படி இல்லாமல் போகும்பொழுது அதை தண்டிக்கிறார். அது எந்த தேசமாயிருந்தாலும் சரி, கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? தேவன் எகிப்தை தண்டித்தார், பாபிலோனை தண்டித்தார், அசீரியாவை தண்டித்தார், கிரேக்க நாட்டை தண்டித்தார், ரோம சாம்ராஜ்யத்தை தண்டித்தார். ஆம், இன்றும் தமக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற எந்த தேசத்தையும் அவர் தண்டிப்பார். 2 உலக மகாயுத்தத்திற்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாடானது உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக செயல்படுகிறது. இருந்தாலும் அதுவும் பாவத்திலே இருக்கிறது. 2 உலக மகாயுத்தத்திற்கு பின்னும் அந்த தேசத்தின் படை எங்காவது ஒரு இடத்திலே யுத்தம் செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஒன்று கொரியாவில் இருக்கிறது, அல்லது வியட்நாமில் இருக்கிறது, அல்லது ஐரோப்பாவிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே அது யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு சமாதானத்தை குறித்து பேசுகிறோம், என்றாலும் சமாதானம் இல்லை. ஏசாயா 57:21 என்ன சொல்கிறது? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று கூறுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடந்த காலங்களைப் போல சிறந்த தலைவர்களும் இல்லை. ஏசாயா 3:12 கர்த்தர் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நேராக அநேக தேசங்களை நாம் பார்க்கிறோம். ஒழுக்க கேடு எல்லா நாடுகளிலேயும் தலைவிரித்து ஆடுகிறது. இன்டர்நெட் பாவங்கள், SMS பாவங்கள் என்று பாவம் உட்செல்லாத இடமே இல்லை என்று கூறலாம். அநேக சமய குழுக்கள் ஆங்காங்கே தோன்றினாலும் மக்களுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தர் அவ்வப்பொழுது பூமியை அசைக்கிறார். நில நடுக்கங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு. விஞ்ஞானத்தின் வாயிலாக அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் மிக தெளிவாக யுத்தங்களை குறித்தும் நில நடுக்கங்களை குறித்தும் தம்முடைய வார்த்தையிலே கூறியிருக்கிறார். 2 சாமுவேல் 21 நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த பாடம், கர்த்தர் தேசங்களை நியாயம் தீர்க்கிறார் என்ற உண்மைதான். 2 சாமுவேல் 21:15-17 பாருங்கள். பின்பு பிலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பி பெனேப் என்னும் ராட்சச புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்றிருந்தான். செரியாவின் குமாரனாய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். தாவீது உன்னதமான ஒரு மனிதர். தாவீதின் இடத்தை எடுக்கக்கூடிய வேறு ஒருவரும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது தாவீது வயது சென்றவராகிறார். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது தனக்கு முன்பு இருந்த பலன் இப்பொழுது இல்லாததை அறிகிறார். எளிதாக அவர் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். இது தாவீதின் வாழ்க்கையில இல்லாத ஒரு அனுபவம். அதை அவர்கள் தாவீதினிடத்திலே சொல்லுகிறார்கள். எனவே அதிகமாக அவர் இப்பொழுது வீட்டிலே இருக்க வேண்டும். ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்றது, ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொடுத்தார். 2 சாமுவேல் 21:22 பாருங்கள். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ராட்சதன் கோலியாத்தே. கோலியாத்து தாவீதால் வீழ்த்தப்பட்டான். தாவீது கோலியாத்துக்கு எதிராக செல்லும்பொழுது 5 கூழாங்கற்களை கொண்டு சென்றான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 கோலியாத்திற்காகவும் மற்ற 4 அவனுடைய 4 பிள்ளைகளுக்குமாக அவன் ஆயத்தப்பட்டு சென்றான். அவர்கள் பெலிஸ்தியரின் வீரர்களாய் இருந்தார்கள். தகப்பனார் கொலை செய்யப்படும் பொழுது 4 குமாரர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்த்தான். எனவேதான் ஆயத்தமாயிருந்தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் எதிர்த்து வராவிட்டாலும் அவர்கள் பழிக்கு பழி வாங்க எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தத்திலே 16 வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறது போல, இஸ்பிபெனாப் என்னும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். ஆனால் நடந்தது என்ன? செரியாவின் குமாரனாய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டான் என்று பார்க்கிறோம். இல்லையென்றால் அவர்கள் தாவீதை பழிக்கு பழி வாங்கியிருப்பார்கள். கவன்கல் எறிவதிலே தாவீது மிகவும் குறிப்பாய் எரியக்கூடியவர். எனவே கோலியாத் கொல்லப்பட்ட பொழுது 4 குமாரர்களும் வந்திருந்தாலும் குறி தவறியிருக்க மாட்டார். ஒருவேளை ஆட்டு மந்தையை மேய்க்கும் பொழுதே பல மணி நேரங்கள் வெளியே வனாந்தரத்திலே இதை அவர் பயிற்சி செய்து கொண்டே இருந்திருப்பார். ஏதாவது மரத்திலே உள்ள ஒரு சிறிய பொந்தை குறி வைத்து எரிந்து எரிந்து பழகியிருக்கலாம். இந்த அதிகாரத்தோடு கூட தாவீது ஒரு யுத்த வீரராக பணியை நிறைவு செய்கிறார். மிக அற்புதமான வகையிலே கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா எதிரிகளின் கைக்கும் விடுதலை செய்திருந்தார். இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 22 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த 22 அதிகாரத்திலே தனது எதிரிகளிடத்திலிருந்து கர்த்தர் தன்னை காப்பாற்றினதற்காக தாவீது கர்த்தரை பாடுகிறார். இது 18 சங்கீதத்தைப் போலவே இருக்கிறது. முதல் வசனம் பாருங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இது தாவீதே ஏற்றி பாடிய ஒரு சங்கீதம். தனது வாழ்க்கையின் இறுதி காலத்திலே அவர் பாடிய ஒன்று என்று சொல்லலாம். தனது வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது எப்படி கர்த்தருடைய கரம் தனக்கு மேலே செயல்பட்டது, எப்படி இந்த முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் அவரை தாங்கினார் என்பதை நினைவு கூர்ந்தார். ஒருவேளை இந்த காலகட்டத்திலேதான் சங்கீதக்காரனாகி தாவீது 23 சங்கீதத்தையும் எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையின் எல்லா பாதைகளையும் கடந்து வந்த அவர் திட்டமும் தெளிவுமாக கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூற முடிந்தது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுதும் பிலிப்பியர் 3:5 வசனத்திலே, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார். ஆம் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களையும் ஆண்டவர் இந்த காலம் வரைக்கும் எத்தனை அற்புதமாக தாங்கி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அவர் உங்களை கைவிட்டு விடுவாரோ என்று ஏன் பயப்படுகிறீர்கள்? தாவீதனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே கர்த்தர் அவர் மேல் கரிசனையாய் இருந்த உண்மையை அவர் அறிந்திருந்தார். அது எதிர்காலத்துக்கு அவரை நம்பிக்கை உள்ளவராக்கியது. கர்த்தர் என் கண்மலை என்று சொல்கிறார். ஆம், கண்மலையின் மேலே இளைப்பார முடியும். கிறிஸ்துவே நம்முடைய இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். அவரே அஸ்திபாரமாயும் இருக்கிறார். நாம் அவரிலே சார்ந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் என் கோட்டையும் என்று சொல்கிறார். கோட்டை என்பது பாதுகாவலை குறிக்கிறது. ஆம், கர்த்தர் நம்முடைய பாதுகாவல். அவர் நம்முடைய இரட்சகராயும் இருக்கிறார். பாவ நேரங்களிலே, சோதனை நேரங்களிலே நம்மை விடுதலை செய்கிறவர் கர்த்தரே. பிரியமானவர்களே, கர்த்தர் கண்மலை மட்டுமல்ல, அவரே நம்முடைய விசுவாசத்தின் நங்கூரமாயும் இருக்கிறார். அவரே நாம் விசுவாசிக்க வேண்டியவராய் இருக்கிறார். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம். அவர் என்னுடைய கேடகம். கேடகம் எதிரிகளிடத்திலிருந்து வருகிற அம்புகளை தடுத்து நிறுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஆம், அவரே நம்முடைய பாதுகாவலராய் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். மட்டுமல்ல, அவரே நம்முடைய இரட்சணிய கொம்பு. இரட்சிப்பிற்காக நாம் கர்த்தரைத்தான் நம்புகிறோம். மட்டுமல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலமாயும் இருக்கிறார். இவ்வாறு கர்த்தரோடு உள்ள தனது அனுபவத்தை மிக தெளிவாக பல வகையான உதாரணங்கள் மூலமாக அவர் விளக்கி சொல்லிக்கொண்டே கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, நேரம் எடுத்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22:36 வசனத்தை பாருங்கள். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என்று கூறுகிறார். தாவீது ஒரு கரடு முரடான மனிதர்தான். ஆனால் கர்த்தர் மென்மை உள்ளவர். அவர் காருணியம் நிறைந்தவர். தாவீதுக்கு கர்த்தர் மேலே இருந்த அன்பு, அவரோடு இருந்த ஐக்கியம் போதுமானதாய் இருந்தது. அது அவரை கிருபை பொருந்திய ஒருவராக்கியது. எனவேதான் உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என்று கூறுகிறார். நானும் நீங்களும் தேவனோடு கூட அதிகமாக ஐக்கியப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திற்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரோடு உள்ள உறவு மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. இது மிக அற்புதமான ஒரு சங்கீதம். தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் அற்புதமானவை. அது இருதயத்தை திறந்து நம்மோடு பேசுகிறதாய் இருக்கிறது. அவருடைய மனம் திறந்து நம்மோடு அது பேசுகிறது. அது வாழ்க்கையையே திறக்கிறது. அது உங்களை வாழ வைக்கிறது. இன்றைக்கு வாழ விரும்புகிற மக்கள் ஏராளமானவர்களாய் இருக்கிறார்கள். நம்மை வசதியாக்கும் எத்தனையோ சௌகரியங்கள் இன்று நமக்கு இருக்கலாம். சில பிள்ளைகள் எல்லா சௌகரியங்களும் உள்ள வீடுகளிலே வளர்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளியேறி தெருவிலே வாழ்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மட்டும் உங்களை வாழ வைக்காது. உலகத்திலே தேவன் கொடுத்திருக்கும் எல்லா கட்டுப்பாடுகளையும் உறவுகளையும் அறுத்தறிந்து சென்றாலும் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அது அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவுள்ளவர்களாய் வாழும் பொழுதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறோம். 2 சாமுவேல் 22 ஒரு அற்புதமான சங்கீதம். தனது வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து இதை தாவீது எழுதியிருக்கிறார். 23 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் அவர் இளைஞராக அதை எழுதவில்லை, முதிர் வயதிலேயே தனது வாழ்நாள் முழுவதையும் திரும்பி பார்த்தே அதை அவர் எழுதுகிறார் என்று சொல்லலாம். தாவீது எல்லா விதமான காரியங்களையும் ருசி பார்த்தவர் என்று கூறலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்றுதான் தெளிவாய் கூறியிருக்கிறார். இந்த சங்கீதம் உன்னதமான ஒரு சங்கீதம். ஒரு சூரிய உதயத்தையோ ஒரு சந்திர உதயத்தையோ நாம் காணும்பொழுது உண்டாகிறதை விட மிக மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு காட்டுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட ஒரு தனி மனிதன் கொள்ளக்கூடிய உன்னதமான உறவை குறித்து பேசுகிறது. இன்று அந்த உறவு நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தேவையானதா இருக்கிறது இல்லையா? சரி, 2 சாமுவேல் 23 பார்ப்போம். முதலாம் வசனம் பாருங்கள். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், தாவீது ஈசாயின் குமாரன். ஈசாய் பெத்லகேமிலே உள்ள ஒரு சாதாரண விவசாயி. அதை குறித்து தாவீது வெட்கப்படவில்லை. தேவனே தாவீதை உயர்த்தினார், உலகத்திலே ஒரு உன்னதமான மனிதனாக்கினார். யாக்கோபின் தேவனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். தந்திரமான அந்த யாக்கோபை தனக்கென்று தெரிந்து கொண்ட இஸ்ரவேலாக மாற்றிய அதே தேவன் தாவீதையும் எடுத்து அரியணைக்கு கொண்டு வந்தார். இன்று என்னையும் உங்களையும் ரட்சிக்கிற தேவனும் அதே தேவன்தான். அவர் கிருபை நிறைந்தவர், அவர் நல்லவர், அவர் நேசிக்கிறவர். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் இல்லையா? அது மட்டுமல்ல, தாவீது ஒரு அருமையான சங்கீதக்காரர். எனவேதான் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு இசைக்கலைஞர், இசையை எழுதியிருக்கிறார், இசையை பாடியிருக்கிறார், இசை கருவிகளை உருவாக்கியிருக்கிறார். அவர் இசையை கேட்க விருப்பமுள்ளவரும் கூட. நம்மிலே பலர் தாவீதை போல இசையை உருவாக்க தெரியாதவர்களாய் இருந்தாலும் இசையை ரசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள முடியாத இறைச்சல்களையும் சிலர் இசை என்கிறார்கள். ஆனால் நல்ல இசையானது ஆத்மாவை குளிரப்பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவ்வாறு எழுதப்படும் பாடல்கள் உன்னதமான ஆராதனை பாடல்களாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 23:2, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். இவ்வாறாகத்தான் அவர் தனது சங்கீதங்களை எழுதினார். பேதுரு சொல்லும்பொழுதும் இவ்வாறாகத்தான் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எழுதினார்கள் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 1:20-21 வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 23:3 வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். ஆட்சி செய்கிறவர்கள் நீதிபரராய் ஆட்சி செய்து தெய்வ பயத்தோட செயல்பட வேண்டும். ஒவ்வொரு துறையிலேயும் இருக்கிற பொறுப்பாளர்கள் கடவுளுக்கு பயப்படும் பயத்தோடு தங்களுடைய பணிகளை செய்வார்கள் என்றால் அது எத்தனை சிறந்ததாயிருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் பொறுப்பிற்கு வரும் வரை எல்லா துறைகளிலுமே லஞ்சமும் ஒழுக்கமற்ற காரியங்களும் தான் காணப்படும். ஆனால் இன்றைக்கும் சிலர் இப்படி ஒழுக்கமுள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாய் வாழுகிறார்கள். 2 சாமுவேல் 23:4, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப் பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். தாவீது கூறிய வார்த்தைகளிலே இது ஒரு முக்கியமான வாக்கியம். ஞாபகம் இருக்கிறதா, 2 சாமுவேல் 7 வேதபுத்தத்திலே சிறந்ததாக எண்ணப்படுகிற அதிகாரங்களிலே ஒன்று என்று கூறினேன். அந்த அதிகாரத்திலே கர்த்தர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நிறுவப்படப் போகிறது. பூமியிலே நித்தியமான ஒரு ராஜ்யத்தை அவர் நிறுவப் போகிறார். தாவீதின் வழியிலே மேசியா வருவார் என்று வாக்குரைத்தார். அதே நபர்தான் ஏவாளிடத்திலேயும் ஏதேன் தோட்டத்திலே வாக்கு பண்ணப்பட்டார். அவரே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டார், ஈசாக்கு வாக்கு பண்ணப்பட்டார், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்டார். அவரை குறித்துதான் மோசேயும் பேசினார், யோசுவாவும் பேசினார். இப்பொழுது தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கையும் மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்ததாகவே இருக்கிறது. முதலாவது, அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு இரட்சகராக வருவார் என்று வேதம் சொன்னது. அதுபோலவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த மேசியா பூமியிலே வந்து தோன்றிவிட்டார். ஆனால் அவரை மேசியா என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எதற்காக? நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும். நம்முடைய பாவத்தின் தண்டனைகளை சுமக்கும்படியாக அவர் சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குப்படி மேசியா நமக்காக மரித்தவர். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நித்திய நித்தியமாய் இந்த பூமியிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இன்னும் ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாக கடந்து வரப்போகிறார். அதை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை தம்முடைய பிள்ளைகள் என்று அரவணைத்துக் கொள்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். ஒரு நாள் மீண்டுமாக வருவார். விசுவாசிகளை நடுவானிலே சந்தித்து எடுத்துக் கொள்ளும்படியாகவும் பின்னர் நித்தியமான வாழ்க்கையை அருளும்படியாகவும் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் நீர் அவருக்கு போதுமானவராய் இருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே சொல்லக்கூடியவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை போல உம்மோடு ஐக்கியமுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் தண்டிக்கிறீர் என்பதை உணர்ந்து அமைதலாயிருக்க உதவி செய்யும். அது மட்டுமல்ல, எங்கள் உறவிலே எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்துவதிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும். அவருடைய பிரச்சனைகளுக்கு ஆவியானவரே ஆலோசனை கொடுத்தரலும். அவருடைய வியாதிகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தரலும். அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற காரியங்களிலே கர்த்தர் தாமே அவர்களுக்கு போதுமானவராயிருந்து அவர்களை முடிவுரிய காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வந்தாலும் சோராதே மனமே, அல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தள்ளுவரோ அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள விழாதே நல்லருளை விடாதே, மருள விழாதே நல்லருளை விடாதே. பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மையகமே உனக்குய்யவோ நிலையோ, வானவனை முற்றும் தானடைவாயே, வானவனை முற்றும் தானடைவாயே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21.